ඊළඟට ජීවන් තොණ්ඩමන් ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 6ක කාලයක් තිබෙනවා.
சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, நான் என் உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எனக்கு முன்னால பேசின உறுப்பினர் அவர்கள் சொன்ன கருத்துல ஒரு சின்ன திருத்தம் ஒன்று இருக்கு. அவர் வந்து இந்த சம்பளம் சம்பந்தமாக சொன்னாரு, அது சம்பந்தமாக நாங்கள் இன்னைக்கு ஒரு ஆய்வும் எடுத்துட்டு வந்திருக்கோம். அன்னைக்கு ஜனாதிபதி அவர்களை சந்திக்க போது நாங்கள் வந்து ஒரு விஷயம் அவர்கிட்ட தெளிவாக எடுத்து வச்சோம். அது என்னன்னா, இந்த சம்பள பிரச்சனை சம்பந்தமா அன்னைக்கு இதே இடத்துல நான் வந்து ஒரு சவால் விட்டு முடிச்சா 10 ரூபா கூட்டுக்கிறேன். ஆனா நான் வந்து முடிஞ்சா 10 ரூபா கூட்டுங்கன்னு சொல்லும் போது அதோட சேர்த்து நிபந்தனைகளும் எங்க நான் சொல்லவே இல்லை. நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன், தயவு செய்து இந்த தொழில் அமைச்சி மூலியமாக சம்பள நிர்ணய சபையின் ஊடாக நீங்க வழங்கின சம்பளத்தை கெசட் பண்ணுங்க, வர்த்தமானி அறிவிங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு மலையகத்துல இருக்க ஒரு பெரிய பிரச்சனை, நீங்க வழங்கின சம்பளத்துல ஒரு ஆய்வு ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயும் 18 கிலோ 20 கிலோ மாத்திருக்காங்க, 20 கிலோ இருந்த இடத்து 22 கிலோ மாத்திருக்காங்க, 22 கிலோ இருந்த இடத்து 24 கிலோ மாத்திருக்காங்க. ரெண்டாவது பிரச்சனை, நெருவை கூட்டினா மட்டும் பத்தாதுன்னு இப்ப ஒரு ராத்தலுக்கு நிறைய வெட்டிட்டு இருக்காங்க. முன்னால 1 கிலோ 2 கிலோ இருந்துச்சுன்னா இப்ப கிட்டத்தட்ட 4-5 கிலோ வெட்டுறாங்க, ஒரு நாளைக்கு 15 கிலோ கிட்ட பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இருக்கிறதுலே ஒரு பெரிய பிரச்சனை, நாங்க ஏன் மறுபடியும் வர்த்தமானி அறிவிங்கன்னு சொல்றோம்னா, ஏன்னா வர்த்தமானி அறிவிச்சா மட்டும்தான் சம்பளம் சமமா கிடைக்கும். இன்னைக்கு பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் நீங்க வழங்குற சம்பளம் கிடைக்கதே தவிர, பதிவு செய்யப்படாத தொழிலாளர்கள் கேஷ் ஒர்க்கர்ஸ் கிட்டத்தட்ட ஒர் 40,000 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த சம்பளம் நியாயமான முறையில் கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு வந்து வெளித்தோட்டத்தில இருந்து ஆளுகளை கொண்டு வராங்க. நீங்க சம்பளத்தை வழங்கியிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதே நேரத்தில் நிபந்தனையற்ற சம்பள அதிகரிப்பு நீங்க வழங்கல. நாங்க வந்து இப்ப சமீபத்தில் கொட்டகல பெருந்தோட்ட நிறுவனத்தோட நாங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தை வச்சோம். அவங்களோட நாங்க இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் போது மக்களுக்கு பல்வேறு கஷ்டங்கள், ஆனா அதுல முக்கியமான கஷ்டம் வீடு திட்டம். இந்த வீடு திட்டம் சம்பந்தமாக அரசாங்கத்துக்கிட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு. இந்திய அரசாங்கம் வீடுகளை நன்கொடையா வழங்கினாலும் சரி, தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சி மூலியமா வீடுகளை கட்டினாலும் சரி, அரசாங்கத்துக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய பொறுப்பு காணிய சரியான முறையில விடுவிக்கிறதுக்கு. ஆனா இன்னைக்கு காணிகள் விடுவிக்கப்படல, இன்னும் 2 வருஷம் தாண்டி இருக்கு ஆட்சி அமைச்சு. 2 வருஷத்துக்கு முன்னால ஜீவன் தொண்டமான அடிக்கல் நாட்டின 1300 வீடுகள் தான் இன்னும் கட்டப்படாம இழுத்தடிப்பா இருக்கு. அப்படி இருக்கும் போது அரசாங்கம் மூலியமா தொடர்ச்சியாக 2 வருஷம் நாங்க 4500 வீடு கட்டுறோம், 6500 வீடு கட்டுறோம் அறிவிக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு நான் வந்து கௌரவ பிமல் ரத்நாயக் அவர்களுக்கு நான் ஒரு பகுதியில் இந்த இடத்துல நன்றி சொல்லி ஆகணும். கடந்த தடவை மஸ்கேலியா ஹாஸ்பிட்டல் சம்பந்தமாக ஒரு கோரிக்கை முன் வச்சிருந்தேன், அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து அங்க இருக்கிற டிஎம்ஓயும் சந்திச்சிருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் கௌரவ பிமல் ரத்நாயக் அவர்களுக்கு நான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சமர்ப்பிக்க விரும்புகிறேன், அது வந்து மஸ்கேலியா ஹாஸ்பிட்டல் சம்பந்தமா. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் வந்து மஸ்கேலியா ஹாஸ்பிட்டலுக்கு விஜய் சென்றிருந்தேன். அங்க போகும்போது முக்கியமா அங்க இருக்கிற பிரச்சனை அனைத்துமே டிஎம்ஓ இதில் கையெழுத்து போட்டு வழங்கியிருக்காங்க, கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கணும்னு. அங்க வந்து முதவேளை மின்சாரம் கிடையாது, மின்சாரம் இல்லாம 1 வருஷமா ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க. அங்க யாராச்சும் இறந்து போயிட்டா கிட்டத்தட்ட 3-4 மாடி அவங்களை வந்து வீல் சேர்ல போட்டு போர்த்தி வச்சுதான் கொண்டாடுறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் 35 லட்சம் ரூபாய் இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு மின்சாரம் கொடுக்கறதுக்கு. நான் சமீபத்துல நுவரேலியா மாவட்டத்தோட ஜிஏவை நான் பேசினேன், அவங்கள்ட்ட பேசி நான் சொன்னேன், எனக்கு பாராளுமன்ற உறுப்பினரா 10 மில்லியன் ரூபாய் வழங்கப்படுது, அது மூலியமா 35 லட்சத்தை வழங்குங்கன்னு. ஆனா அவங்க சொல்லிட்டாங்க அந்த பட்ஜெட் ஏற்கனவே அமுல்படுத்தியாச்சு, தயவு செய்து இது அரசாங்கம் வந்து கருத்தில் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம மஸ்கேலியா ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு Type A ஹாஸ்பிட்டல், அதுக்கு லேப் ஃபெசிலிட்டிஸ் இன்னைக்கு இல்ல. இது வந்து முழுமையா அங்க இருக்கிற தோட்டப்பகுதியை ஒரு பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்துது. தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்கள் இதை கருத்தில் எடுத்துப்பாருன்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இதே மாதிரி பகவந்தலாவோ ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு கூட ஒரு கோரிக்கை ஒன்று மக்கள் முன் வச்சிருந்தாங்க. இது சம்பந்தமாக நான் மட்டும் இல்ல, ஒரு எதிர்கட்சி பிரதி மட்டும் இல்ல, ஆளுங்கட்சியில் இருக்க பிரதித்துவமும் அந்த பகுதிக்கு போய் ஒரு தீர்வு ஒன்று வழங்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், கடந்த பாராளுமன்ற அமர்வு சம்பந்தமா எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் இருதரப்பினருமே மலையகத்தில் நடந்த புயல் மற்றும் மலை சம்பந்தமாக பேசல. இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஒவ்வொரு இடத்துக்கும் அங்க போய் பார்க்கும் போது இன்னைக்கு வந்து தித்வானால பாதிக்கப்பட்ட மக்களுக்கே இன்னொரு தீர்வு வழங்காம இருக்கு. ஆனா கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு நான் இந்த விஷயத்தையும் சொல்ல விரும்புறேன், நான் வந்து எதிர்கட்சிய உறுப்பினரா இருக்கலாம், அதுக்காண்டி உங்களை ஒவ்வொரு இடத்துல குத்தி காமிச்சு நீங்க தான் தப்புன்னு சொல்லணும்னு அவசியம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா கொட்டகலை பகுதியில நாங்க அங்க இருக்க மக்களுக்கு வந்து இடமாற்றம் செய்யறதுக்கு இடத்தை ஏற்பாடு பண்ணி தந்திருக்கோம், அதுக்கு இந்த தருணத்துல கொட்டகலை பெருந்தோட்ட நிறுவனத்தோட முகாமியாளர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இதை வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் பண்ணி ஆகணும். காரணம் என்னன்னா, 6 வெட்டல, 6 வெட்டினா மட்டும்தான் அங்க வந்து அந்த புயல் வெள்ளம் மழை வராம இருக்கும். இன்னைக்கு வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு ஒன்று வழங்கணும். லாங்கம் எஸ்டேட்டா இருக்கட்டும், பாக்ரோவா இருக்கட்டும், கொட்டகலையில் இருக்க பல்வேறு பகுதிகளாக இருக்கட்டும், இன்னைக்கு நானோயாவும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது அரசாங்கம் கட்டாயம் கருத்தில் எடுத்தாகணும். இன்னொரு விஷயம் இந்த இடத்துல கட்டாயம் சொல்லி ஆகணும். இன்னைக்கு ஹட்டன் டிக்கோயா மலையகத்தோட தலைவாசல் நாரிட்டு இருக்கு. அங்க அந்த பகுதியில கிட்டத்தட்ட குப்பையை அள்ளி அங்க கொட்டி அரசாங்கத்துக்கு நாங்க பல்வேறு தடவை கோரிக்கை அமைச்சிருக்கோம். ஏன்னா அந்த சபையை நாங்களும் தான் சேர்ந்து அமைச்சிருக்கோம், நாங்களும் மக்களுக்கு பொறுப்பெடுத்திருக்கோம். அங்க வந்து குப்பையை கொட்டி அதை தீர்வுன்னு நம்ம மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து நம்மளால ஏத்துக்க முடியாது, அது ஒரு பெரிய தவறு. இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இந்த பகுதியில இன்னைக்கு இந்த உரை சம்பந்தமாக ஒரே ஒரு விஷயம், 2025 ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுச்சு. அந்த ஆய்வை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 37.8% மக்கள் தோட்ட பகுதியில் பெண்கள் அவங்க தான் அதிகமான அளவு பொருளாதாரத்துக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. சுமார் 3,60,106 மக்கள் ஜனத்தொகையில 136,212 பெண்கள் வந்து இன்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பொருளாதாரத்துக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது இன்னைக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சம்பந்தமா 55,695 பெண்கள் வேலை செய்யறாங்க. ஆனா இந்த தொகையில கிட்டத்தட்ட 80% பெண்கள் வந்து குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க ஸ்ரீலங்கா போர்டு ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் கிட்ட. அதுல வந்து
கரு மந்திரி துமா காலை அவசான
அதுல வந்து கிட்டத்தட்ட 694 கேஸ்கள் இருக்கு நான் பேமெண்ட்க்கு. இது வந்து கட்டாயம் கருத்தில் எடுத்தாகணும். ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட 3,730 பில்லியன் US டாலர் நம்மளுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு நேரத்தில் அதுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும். இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புறேன். நாங்க சமீபத்தில் ஜனாதிபதி அவர்களை சந்திச்சோம். ஏன்னா மக்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாகும். ஜனாதிபதி அவர்களை சந்திக்கும் போது நாங்க வந்து ஒரே ஒரு விஷயம் சொன்னோம் அவர்கிட்ட, இன்னைக்கு வந்து மலையக பிரச்சனைகள் சம்பந்தமா அதிகமான அளவு கண்காணிப்பு கிடையாது. அப்படி இருக்கும் போது அதுக்கு வந்து முக்கியத்துவம் கட்டாயம் வழங்கி ஆகணும்னு இதை சொன்ன காரணம், ஏன்னா மக்கள் ஜனாதிபதி மேல அதிகமான அளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. கடந்த தடவை அந்த ஆய்வுல 75% அரசாங்கம் வாங்கும் போது இடிச்சிச்சு. இதே அரசாங்கம் இன்னைக்கு 40% மக்கள் வந்து ஜனாதிபதி மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. நான் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், ஜனாதிபதி மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா தயவு செய்து அமைச்சர் அவர்களே, உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்களோட செயல்பாடுகள் நீங்க
கண்காணிக்கு
தயவு செய்து இதை கருத்தில் எடுத்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இது விமர்சனம் இல்லை, ஒரு அக்கறை. நன்றி.